அப்ப அல்லாஹ் இந்த கண் பார்வையினுடைய அளவை அல்லாஹ் நீட்டிவிட்டால் அது நீண்டு விடும். இந்த பூமி இந்த வானத்தையும் பார்க்கும், இதற்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கும், இதற்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவற்றையெல்லாம் காண்பித்து கொடுத்து வல்லியக்கூன மினல் மூக்கினீன், யக்கீனுடைய உயர்ந்த தரத்தை அடைந்தவர்களிலே அவர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு அந்த முடிவு செய்தான். வ கதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வ அர்து வல்லியக்கூன மினல் மூக்கினீன். இந்த வசனத்தினுடைய கடைசியில பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் வ தில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹா இப்ராஹிம் வ தில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹ இப்ராஹிம் அலா கௌமிஹி நர்ஃபஉ தரஜாத்தின் மன் நஷா இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம். இவையெல்லாம் நம்முடைய ஆதாரங்கள், அவற்றை நாம் இப்ராஹிமுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டு நாளை மறுமையில் நல்லவர்கள் எந்த சொர்க்கத்திற்கு செல்வார்களோ, பாவிகள் எந்த நரகத்திற்கு செல்வார்களோ, அதே சொர்க்கத்தை பார்த்தார்கள், அதே நரகத்தை பார்த்தார்கள், அதே காட்சியோடு பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தார். அது போன்ற ஒரு மாயையை மந்திரத்தை பார்க்கவில்லை, மேஜிக் அங்கே காண்பிக்கப்படவில்லை. என்ன அர்த்தம் அது? மேஜிக் என்று ஆகிவிடும். எது அது போன்ற ஒன்று என்று சொன்னால் ஒரு நிழல் என்று ஆகிவிடும், சூனியம் என்று ஆகிவிடும். இல்லை சகோதரிகளே, அதே சொர்க்கத்தை தான் பார்த்தார்கள், அதே நரகத்தை தான் பார்த்தார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு அது முரண்படாது. ஏனென்றால் அடியான் தானாக பார்க்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. தனது அறிவை கொண்டு முயற்சி செய்து பார்க்க முடியாது, தனது உழைப்பால் பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பான் என்று குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த இரண்டையும் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள் என்றால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை பார்த்தார்கள், அதில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்தார்களே தவிர அவர்கள் ஒரு மாயையோ போன்ற ஒரு உருவத்தையோ அவர்கள் பார்க்கவில்லை. அதாவது இங்கே உங்களுக்கு சில பேருக்கு என்ன சந்தேகம் மீதம் இருக்கிறது என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த தீர்ப்பு நாளுக்கு பின்னாடி தானே சொர்க்கத்துக்கு போறவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான், நரகத்துக்கு போறவங்களை நரகத்துக்கு அனுப்புறான். அப்ப இப்ப பார்த்தது அது ஒரு மாயையத்தானே இருக்கும், போன்றதாகத்தானே இருக்கும். அப்படி சில பேருக்கு சந்தேகம் வரலாம். திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அல்லாஹுடைய செயல்களை படைப்புகளுடைய செயல்களோடு ஒப்பிடவே கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் இந்த ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு வருவீர்கள். எப்படி? உதாரணத்திற்கு நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் நாளை மறுமையில் வைக்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாளை, அந்த நியாய தீர்ப்பு நாளை, அந்த கூலி நாளை நம்ம இன்று பரீட்சையில எக்ஸாம் எழுதுற பரீட்சை எழுதுறோம் அல்லவா எக்ஸாம், அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்குதா இல்லையா வெற்றியோ தோல்வி, அதோடு ஒப்பிட்டு பார்ப்பதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன அது? இப்ப ஒரு மாணவரை வெற்றி பெற்றவர் அல்லது தோல்வி பெற்றவர் தோல்வி அடைந்தவர் என்று எப்போது சொல்ல முடியும்? பரீட்சை எல்லாம் எழுதி அது ஆசிரியர்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் சென்று அவர் பார்த்து சரிபார்த்து டிக் செய்தால் அது பாஸ் ஆனால் அவர் வெற்றி பெற்றவர், அல்லது இண்டு போட்டு அவரை ஃபெயிலாக்கிவிட்டால் அவர் தோல்வியுற்றவர் என்று. இது யாருடைய இல்மு? இது மனிதனுடைய இல்மு. என்ன நடக்கப் போகிறது என்பதை நடக்கும் வரை அறியாதது மனிதனுடைய பலவீனம், மனிதனுடைய இல்மு இது. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்மு என்பது, அல்லாஹ்வுடைய இல்மு என்பது நடந்தது, நடப்பது, நடக்கக்கூடியது அனைத்தையும் சமமாக அறிவது அல்லாஹ்வுடைய இல்மு. அல்லாஹ் தன்னுடைய அந்த இல்மை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். புரிகிறதா இல்லையா? எனவே அவர்களை பொறுத்தவரை அது அப்படியே நிஜத்தை தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர போன்றதை பார்க்கவில்லை. கவனமாக கேளுங்கள், யக்கீன், உறுதியான ஒரு இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம். அந்த இல்மின் அடிப்படையில் தான் சொர்க்க நரகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். எனவே இதில் அங்கே போன்றது என்ற ஒரு இடம்பாடு என்ற வார்த்தைக்கு அங்கே என்ற சாத்தியக்கூறே கிடையாது. அங்கே அங்கே முழுமையாக எது நடக்க போகுமோ அது அல்லாஹுவை பொறுத்தவரை அவனுடைய இல்மிலே நடப்பதற்கு முன்பே அறியப்பட்ட ஒன்று, நடப்பதற்கு முன்பே அறியப்பட்ட ஒரு இல்ம் அது. அந்த தனது இல்மிலிருந்து ஓர் அளவைத்தான் அல்லாஹு தாலா தனது தூதருக்கு காண்பித்து கொடுத்தான். எனவே நம்மை பொறுத்தவரைதான், இப்பதான் பதிலுக்கு நான் போறேன் கேளுங்க, நம்மை பொறுத்தவரைத்தான் நியாய தீர்ப்பு நாளிலே யார் சொர்க்கம் செல்வார்கள் யார் நரகம் செல்வார்கள் என்று அறியப்படாத ஒன்று. புரியுதுங்களா இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு நாள் நமக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நாளே தவிர அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்திய நாள் அல்ல சகோதரிகளே ஆலிமாக்களே. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது நமக்கும் யார் அந்த பிரச்சனையிலே சிக்குவார்களோ, சொர்க்கம் செல்பவர் நான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர், நரகம் செல்பவர் தான் நரகத்திற்கு தகுதியானவர் என்பதை அவருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக, அடியார்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ஏற்படுத்திய நாள் இது. எந்த நாள் அல்ல, அல்லாஹ்வுக்கே அப்பதான் தெரிய வரும். இல்ல நீங்க இப்படி சொன்னால் அதற்கு அப்படித்தான் அர்த்தம் வரும். எந்த எப்படி அல்லாஹ்விற்கு எது முன்கூட்டியே தெரியுமோ இல்ம் அது நடப்பதுதான். அதைத்தான் அல்லாஹு தலா தன்னுடைய தூதருக்கு காண்பித்து கொடுத்தான். புரியுது? அது ஒரு சந்தேகமானதோ அல்லது ஒரு அது போன்ற ஒரு ஏற்பாடோ கிடையாது. இதை நாம் இப்படித்தான், அதாவது அல்லாஹுடைய இல்மை நாம் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கும் போது அல்லாஹுடைய இந்த ஃபேலையும் அப்படித்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இல்ம் இப்ப உதாரணத்திற்கு பாருங்கள், இப்ப அல்லாஹு தலா முதன் முதலிலே கலமை படைத்தான். எதை படைத்தான்? கலமை படைத்தான். அந்த கலமுக்கு எழுது என்று அல்லாஹ் சொன்னார். அது எதையெல்லாம் எழுத வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டது. மாஹுவ காயினுன், எதெல்லாம் நடக்கக்கூடியதோ எல்லாவற்றையும் எழுது. அப்ப அல்லாஹ் அந்த கலமுக்கு தன்னுடைய இல்மை கொடுத்தான். அந்த அல்லாஹுடைய இல்மையில எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருந்ததோ அதையெல்லாம் அந்த கலமு எழுதி முடித்து விட்டது. புரியுதா? அப்ப சொர்க்கம் செல்பவர்கள் யார், நரகம் செல்பவர்கள் யார் என்பதையெல்லாம் அந்த கலமிலே எழுதப்பட்டு விட்டது. அந்த எழுதப்பட்ட காட்சிகளைத்தான், அந்த எழுதப்பட்ட உண்மை நிகழ்வுகளைத்தான் அல்லாஹு தலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். நம்மை பொறுத்தவரை அது மறுமையில் ஒரு அதற்கென்ற ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் அது யாருக்கல்ல, அல்லாஹ்வுக்கு அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அது நமக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படும். யாருக்கு? நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு, படைப்புகளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போது நாம் அதை வெளிப்படையாக தெரிந்து கொள்வோம். ஆக இந்த பிதத்தான விஷயங்களை பற்றி பேசப்படும் போது நாம் இவற்றை காதுதான் செவி கொடுத்து கேட்க கூடாது. அந்த சபைகளை புறக்கணிக்க வேண்டும். புரிகிறதா? அவர்களோடு தர்க்கமும் செய்யக்கூடாது, விவாதத்திற்கும் செல்லக்கூடாது பிதத்துவாதிகளோடு. அப்ப இந்த பிதாத்துவாதிகள் சொன்னா நீங்க அந்த முழு விவரத்தோடய இங்கு கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிதாத்துவாதிகளோடும், அது செயல் ரீதியான பிதாத்தாக இருக்கட்டும், கொள்கை ரீதியான சிந்தனை ரீதியான பிதாத்தாக இருக்கட்டும், அவர்களோடு நாம் தர்க்கிக்க கூடாது, அவர்களோடு நாம் வாதத்திற்கு செல்லக்கூடாது. நம்முடைய அடிப்படை எதுவாக இருக்க வேண்டும்? குர்ஆனாக இருக்க வேண்டும், சுன்னாவாக இருக்க வேண்டும், சஹாபாக்களுடைய கருத்துகளாக இருக்க வேண்டும், தாபிஈன்களுடைய கருத்துகளாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கக்கூடாது. நம்முடைய மாணவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? பின்பற்றுங்கள், புதுமைகளை நீங்கள் தேடாதீர்கள் என்றுதான் நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆலிம்களிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடாது, அறிவிலிகளிடத்திலும் நாம் தர்க்கம் செய்யக்கூடாது. தர்க்கத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். தர்க்கம் என்று எப்போது வருகிறதோ அப்போதுதான் வழிகேடு ஆரம்பமாகிறது. அல்லாஹுடைய வேதத்தை ஓதும் போது அதை புரிய வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர அதிலே குதர்க்கத்தை, அதிலே குளறுபடிகளை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை படிக்கும் போது அவற்றை புரிந்து அதனுடைய சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹுவிடத்திலே எப்படி நெருக்கம் அடைய வேண்டும் என்ற கவலையும் சிந்தனையும் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடத்திலே கல்வி தேடி வரக்கூடியவர்கள் இந்த கல்வியை கொண்டு பயன்பெறுவார்கள் என்று இருக்குமே ஆனால் அந்த கல்வியை அவர்களுக்கு அழகிய முறையிலே போதிக்கக்கூடிய பண்பாடு இருக்க வேண்டும். இது அதாவது ஒரு சுருக்கமான ஒன்று. ஒரு கல்வி கற்றவரிடத்திலே பொதுவாக இருக்க வேண்டிய பண்பு என்ன என்று. அடுத்து கல்வி கற்றவர் அல்லாஹுவிடத்து அல்லாஹோடு, அதாவது அல்லாஹுவிற்கும் தனக்கும் மத்தியிலே எப்படிப்பட்ட பண்புகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயங்களை சொல்கிறோம், கவனத்திலே கொள்ளுங்கள். மேற்கூறப்பட்ட விஷயங்களை, அந்த பண்புகளை கடைபிடிப்பதோடு ஒரு ஆலிமாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இல்ம் என்ற இந்த சிஃபத்தை கொடுத்தாயே, உனது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாயே என்று அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவராக, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய நாவு எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலே இருக்க வேண்டும். அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்வதை கொண்டு, அல்லாஹுவிடத்திலே அதிகம் பேசுவது கொண்டு உள்ளம் இன்பம் அடையக்கூடியவராக இருக்க வேண்டும். வணக்க வழிபாட்டிலே அதிகமாக அவர் ஈடுபட வேண்டும். அதிகம் சிரமம் எடுத்து வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் செய்தும் எப்போதும் தன்னை குற்றவாளியாக, தன்னை குறை செய்தவராக, அல்லாஹுவை அவனுக்குரிய அழகிய முறையிலே வணங்கவில்லை என்று குறையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அமல்களை தொடர்ந்து செய்தும் நாம் அமல்களை முழுமையாக செய்யவில்லை என்ற ஒரு குறையை, என்ற ஒரு குற்றத்தை அவர் உணர வேண்டும். எப்போதும் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அவருடைய அவரை பலப்படுத்துவான். அல்லாஹுவை கொண்டே உறுதியை தேட வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹுவை தவிர அனைவரை விட்டு தேவையற்றவராக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவின் பக்கமே தேவை உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹுவை கொண்டே நிம்மதியை தேட வேண்டும். அல்லாஹுவை விட்டு நம்முடைய உள்ளம் திரும்பும் போது படபடத்து விட வேண்டும், வெறுச்சியை உணர வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் உள்ளம் திரும்பும் போது உள்ளத்திலே நிம்மதியை உணர வேண்டும். கல்வி அதிகமாக அதிகமாக, கல்வியை அதிகம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, யா அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வி எனக்கு எதிரான சாட்சியாக ஆகிவிடக் கூடாது என்ற பயமும் அதிகமாக ஆக வேண்டும். தனது கடந்த காலங்களிலே குறைவாக செய்த அமலை நினைத்து பயந்து கொண்டிருக்க வேண்டும். தனது கடந்த காலங்களில் செய்த அமலை நினைத்து, யா அல்லாஹ் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாமா என்று பயப்பட வேண்டும். குர்ஆனை தொடர்ந்து ஓத வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஒழுக்கங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உலக இந்த பொருளாதாரத்தை உடையவர்களை பார்த்து போட்டி போடக்கூடாது, அல்லது அவர்களை பார்த்து ஏங்கக்கூடாது, அல்லது அவர்களுக்கு முன்னால் பணிந்து பலவீனமாகி விடக்கூடாது. நாம் நடந்தால் கண்ணியமாக அடக்கத்தோடு நடக்க வேண்டும். நமது உள்ளம் எப்போதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பதிலே, அதை கொண்டு படிப்பினை பெறுவதிலே நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். எப்போது நம்முடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைவை மறக்கிறதோ அப்போது மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்கப் போகிறோம் என்பதை உணர வேண்டும். அல்லாஹுவை நாம் வழிபாடு செய்யும் போது, வணங்கும் போது நம்முடைய உள்ளம் அதிலே ஈடுபடவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டத்திலே நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். ரெண்டு விஷயங்களை கூறினோம். ஒன்று என்ன, நம்முடைய கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய முசீபத்துக்கு ஆளாக போகிறோம். அல்லாஹுவை வணங்குகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவு அங்கே வரவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை உணர வேண்டும். அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய நல்ல மக்களோடு சேர்ந்து அல்லாஹுவை பற்றி பேச வேண்டும். ஒரு மார்க்கு அறிஞரும் என்னிலே என்ன குறை இருக்கிறது, தன்னிலே என்ன குறை இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது, நான் எந்த விஷயத்திலே தவறு செய்கிறேன் என்பதை தன்னை பற்றி அலசி ஆராய்ந்து பரிசோதனை செய்து அறிந்திருக்க வேண்டும். தனது நஃப்ஸை பற்றி கவலை உள்ளவராக இருக்க வேண்டுமே தவிர தனது நஃப்ஸை பற்றி பெருமை கொண்டவராக இருந்துவிடக் கூடாது. நான் இப்படி தவறு செய்கிறேனே, எனக்கு இதிலே குறைவான ஞானம் இருக்கிறது, இந்த விஷயத்திலே அமலிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி எப்போதும் கவலை கொண்டவராக இருக்க வேண்டும். தன் கல்வியிலே எவ்வளவு அவர் விசாலமாக தெரிந்து கொண்டே செல்கிறாரோ அவ்வளவு அவருடைய உள்ளத்திலே ஞானங்கள் வர வர அல்லாஹுவின் முன்னிலையிலே வெட்கப்பட வேண்டும். எனக்கு கல்வி கூடுகிறது, நான் புத்தகங்களை படிக்கிறேன், உரைகளை கேட்கிறேன், ஆனால் அல்லாஹுவை பற்றிய ஞானம் எனதில குறைவாக இருக்கிறது என்று வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் இல்மு கூடுகிறதே, அமல் குறைவாக இருக்கிறதே என்று வெட்க உணர்வு வர வேண்டும். எப்போதும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர மற்றவர்களுடைய தொடர்பை விட்டு துண்டித்து இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? இந்த மேல் கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்களே, இதற்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து என்ன ஆதாரம் என்று? சரியா பாருங்க, நீண்ட ஹதீஸுகளையும் நீண்ட ஆயத்துகளையும் உங்களுக்கு ஓதி காட்டுவதற்கு பதிலாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நம்முடைய சபையின் அடுத்த பக்கத்திற்குள் நாம் செல்வோம். கூறப்பட்ட அனைத்து செய்திகளும் இந்த ஓர் ஆயத்திலிருந்து ஆராயப்பட்ட கருத்துதான். இந்த விஷயங்களை எல்லாம் யார் சொன்னது, எந்த நூலிலிருந்து நாம் சொல்கிறோம் என்பதை கடைசியாக உங்களுக்கு சொல்வோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் எதையும் நான் என் சார்பாக சொல்லவில்லை. அப்படி சொல்வதற்குண்டான தகுதியும் இல்லை, அப்படிப்பட்ட சிந்தனையும் என்னிடத்திலே இல்லை. அல்லாஹு தஆலா அதை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அது போன்ற நல்லவர்களுடைய அந்த விஷயங்களை படித்து பயன்பெறக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் என்று அறியப்பட்ட சூரத்துல் இஸ்ராவிலே 107வது வசனம். அல்லாஹ் அக்பர். إن الذين أوتوا العلم من قبله إذا يتلى عليهم يخرون للأذقان سجدا ويقولون سبحان ربنا إن كان وعد ربنا لمفعولا ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. உங்களுக்கு ஆலிமாக்களாக நீங்கள் இருப்பதால் இதனுடைய அர்த்தங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அவனுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களை அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அழுவார்கள், நடுங்குவார்கள், பயப்படுவார்கள், சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், அழுக 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 குர்ஆனை வேத வசனங்களை ஓத ஓத அவர்களுக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களே, இந்த அல்லாஹுடைய ஹஷியத், அல்லாஹுடைய பயம் எவ்வளவு அதிகமாகுமோ இந்த சிஃபத்துகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை அவனுடைய அடியார்களிலே பயப்படக்கூடியவர்கள் யாரு தெரியுமா, இல்மு உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு இல்மு இருக்கிறது ஆனால் அந்த இல்மு அவரை வைக்கவில்லை என்று சொன்னால், ஒருவருக்கு இல்மு இருக்கிறது ஆனால் அந்த இல்மு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவைக்கவில்லை என்றால் அவர் இல்மே கொடுக்கப்படாதவர். அப்துல் ஆலா தைமி என்ற தபிஈ அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடத்திலே இல்மு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை அவரிடத்திலே இல்லை என்றால் அவர் இல்மே கொடுக்கப்படாதவர். காரணம் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இன்னல் லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய ஆலிமாக்களே, இதுவரை நாம் ஒரு மார்க்க இல்மை பெற்ற ஒரு அறிஞர், அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அடியார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்து இல்மை கெடுக்கக்கூடிய தன்மைகள் என்ன, கெட்ட ஆலிம்களிடத்திலே இருக்கின்ற பண்புகள் என்ன, என்னென்ன பண்புகள் நம்மை நல்ல ஆலிம்கள் என்ற அந்த தரத்திலிருந்து வெளியேற்றி கெட்ட ஆலிம்கள், உலகத்தை நாடக்கூடிய ஆலிம்கள் அல்லது பெயர் புகழை நாடக்கூடிய ஆலிம்கள் தீயவர்கள் என்ற பட்டியலிலே சேர்த்துவிடும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த இல்மை பெற்றவர் என்ன தன்மையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான விஷயங்களை, பொதுவான விளக்கங்களை உங்களுக்கு கூறினோம். அதிலே இப்போது நம்முடைய சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் எப்படி இந்த இல்மை புரிந்து கொண்டார்கள், இல்ம் என்றால் என்ன என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு அடுத்து நாம் உங்களுக்கு கூறிய அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் கூற இருக்கின்றோம். பொதுவாக இன்று இல்ம் என்பதை அறிவிப்புகளை படிப்பதையும் அல்லது அதிகமான பக்கங்களை படிப்பதையும் அல்லது அதிகமான பட்டங்களை பெறுவதையும் இல்ம் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் இல்ம் அல்ல என்பதை புரிய வேண்டும். உண்மையான இல்ம் எதுவென்றால், அல்லாஹுவை பயப்படுவதுதான் உண்மையான இல்மாகும். அல்லாஹுவை எந்த அளவு பயப்படுகிறோமோ அந்த அளவு உண்மையான இல்மை நாம் அடையலாம். இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை பயப்படுவதே போதுமான இல்மாகும். ஒருவருக்கு இல்மிலே போதுமான அளவு என்னவென்றால், எந்த இல்மை கொண்டு அவருக்கு அல்லாஹுடைய பயம் வருகிறதோ, அல்லாஹுடைய அச்சம் வருகிறதோ, அந்த இல்மு தான் அவருக்கு போதுமான இல்மு. யார் தன்னுடைய இல்மை கொண்டு பெருமை அடைகிறாரோ, அவருக்கு அந்த இல்மை கொண்டு அச்சம் வராமல் அந்த இல்மை கொண்டு பெருமையும் கர்வமும் அவருக்கு அகம்பாவமும் வருகிறதோ, அவர் ஜாஹிலாக மாறுவதற்கு இவையே அவருக்கு போதுமானவை. யஹ்யா இப்னு அபி கஸீர் என்ற தாபிஈ சொல்லுகின்றார்கள், அல் ஆலிமு மன் ஹஷியல்லாஹ், யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆலிம். வ ஹஷியத்துல்லாஹி அல் வர்உ, அல்லாஹுடைய பயம் என்பது பேணுதலாகும். எல்லாவற்றிலும் ஒழுக்கங்களை கடைபிடிப்பது, தவறான விஷயங்களை விட்டு விலகி இருப்பது, இதுதான் பேணுதலாகும் என்று சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அலா உனபிஉக்கும் பில் ஃபகீஹி ஹக்கல் ஃபகீஹ், உண்மையான ஃபிக்ஹ் ஞானமுள்ளவர் மார்க்க அறிவு பெற்றவர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மன் லம் யுக்னித்தின் நாஸ மின் ரஹ்மத்தில்லாஹ் வலம் யுரஹ்ஸ் லஹும் ஃபீ மஆஸில்லாஹ் வலம் யுஃமின்ஹும் மக்ரல்லாஹ் வலம் யத்ருகில் குர்ஆன இலா கைரிஹி ولا خير في عبادة ليس فيها تفقه ولا خير في تفقه ليس فيه تفهم ولا خير في قراءة ليس فيها تدبر. சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து மக்களை நிராசையடைய செய்யவில்லையோ, அதாவது பாவிகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று ஒரு ஆலிம் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக, நீங்களெல்லாம் இவ்வளவு பாவம் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களையெல்லாம் நரகத்திலே போட்டு விடுவான், உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது என்று பாவிகளை அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையடைந்தவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. அந்த இஸ்ரவேலருடைய வணக்கசாலி செய்தது போன்று. அப்ப அல்லாஹுடைய கருணையிலிருந்து மக்களை நிராசையடைய செய்யாமல் இருக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹுடைய பாவமான விஷயங்களிலே, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களிலே மக்களுக்கு சலுகை காட்டக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு, ஒருவர் ஒரு தவறான செயல், அறியப்பட்ட ஒரு தவறான செயல், அந்த தவறான செயலை செய்வதற்கு அவருக்கு தந்திரம் சொல்லிக் கொடுப்பது. இப்போ பெரும் இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த உங்க ஊர்ல இது இருக்கான்னு தெரியல, சில இடங்கள்ல சென்னை போன்ற இடங்கள்ல இருக்குது. லீஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒருத்தர் இடத்துல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட வேண்டியது, அவங்க வீட்டுல இருக்க வேண்டியது, அதுக்கு ஒரு வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா அவர் அந்த 5 லட்சம் ரூபாயை கொடுத்தவொடனே இவர் வாங்கிட்டு சென்று விடுவார். இது பெரும்பாலும் பல ஊர்களில் பல மொழிகளில் லீஸ் என்றோ போகியம் என்றோ அடமானம் என்றோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. இது என்ன, மார்க்கத்திலே ஹராமான தடுக்கப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு ஆலிமிடத்தில் இது மாதிரி வந்து கேட்கும் பொழுது, இது ஹராம் என்று தெளிவாக சொல்லி அவரை இதை விட்டு விலக்குவதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார், இப்படி இருந்துக்குங்க, ஒரு 100 ரூபா வாடகை மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இது என்ன தந்திரங்கள் செய்வது, இஸ்ரவேலர்கள் அந்த மீன் பிடிக்கும் விஷயத்திலே செய்தது போன்று தந்திரங்கள் செய்வது, மாசியத். அப்ப பாவமான விஷயங்களில் மக்களுக்கு சலுகையை காட்டக்கூடாது. அதுபோன்று அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து மக்களை பயமற்றவர்களாகவும் ஆக்கிவிடக்கூடாது. அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு அல்லாஹ் எந்த நேரத்திலும் தண்டித்து விடுவான், அல்லாஹ்வுடைய வேதனை எப்போதும் வந்துவிடலாம் என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். வலம் எத்ருக்கில் குர்ஆன இலா கைரிஹி, குர்ஆனை விட்டுவிட்டு வேறொன்றிலே ஞானத்தை தேடக்கூடாது, குர்ஆனை புறக்கணித்து விட்டு வேறொன்றிலே அவர் விளக்கத்தை தேடக்கூடாது. அதாவது அவர் எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதுகிறார், குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் அதிகம் செலவழிக்கிறார், அதை வைத்துத்தான் அவர் ஆலிமா என்பதை முடிவு செய்யப்படுகிறது. இங்கே அன்பிற்குரிய என் ஆலிமா சகோதரிகளே, இன்று நான் பார்க்கின்ற ஒரு பெரும்பாலான அதாவது ஆலிம்களுடைய நிலைமையை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் அவர்களையும் திருத்துவானாக, என்னையும் சீர்திருத்தம் செய்வானாக. பல ஆலிம்கள் வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுவதே கிடையாது. அவர்கள் குர்ஆனை தொடுவதே எதற்காக வேண்டும் என்றால், பயான் செய்யும் போது குறிப்பு தேடுவதற்காக வேண்டிதான். அல்லது அவர்கள் பாடம் நடத்துவதாக இருந்தால் அதற்கு குறிப்பு பார்ப்பதற்கு தான் குர்ஆனை தொடுகிறார்களே தவிர, அன்றாட வாழ்க்கையிலே அதை ஓதி ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த இல்மை பெறுவதற்காக இன்று பெரும்பாலான ஆலிம்கள் குர்ஆன் ஓதுவதில்லை, குர்ஆன் ஓதுவதை தங்களது வாழ்க்கையிலே புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய தொடர்பை குர்ஆனோடு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதைத்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அவர் குர்ஆனை விட்டுவிட்டு வேறொன்றின் பக்கம் செல்லவே மாட்டார். பிறகு சொன்னார்கள், எந்த இபாதத்திலே ஞானம் இல்லையோ, அதாவது எந்த இபாதத்து புரிந்து செய்யப்படவில்லையோ அந்த இபாதத்திலே எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதல் இருக்கிறது, வலா ஹைர ஃபி தஃபக்குஹின் லைஸ ஃபீஹி தஃபஹுமுன், மார்க்க சட்டத்தை கற்றுக்கொண்டார் ஆனால் மார்க்க சட்டத்தை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதிலும் எந்த நன்மை இல்லை. வலா ஹைர ஃபி கிராஅத்தின் லைஸ ஃபீஹா தத்புருன், குர்ஆன் ஓதுகிறார் ஆனால் சிந்திக்காமல் ஓதுகிறார், அந்த குர்ஆன் ஓதுவதிலே எந்த நன்மையும் இல்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களே, நாம் பொதுமக்களை விட அதிகமாக அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இல்மை குறித்து நம்மிடத்திலே விசேஷமாக விசாரணை செய்வான். உங்களுக்கு தெரியும், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையிலே ஒரு அடியான் மஹ்ஷரில் நிற்கும் போது நான்கு கேள்விகளை அல்லாஹ் அவனிடத்திலே கேட்காதவரை அவனுடைய இரண்டு பாதங்களும் அந்த இடத்தை விட்டு நீங்காது என்று. அதிலே ஒரு கேள்வி என்ன, அவனுடைய இல்மை பற்றி கேட்கப்படும், அந்த இல்மிலே அவன் என்ன அமல் செய்தான் என்று. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு என்ன தெரிந்ததோ அதிலிருந்து அவரிடத்திலே கேட்கப்படும் என்றால், அப்ப இந்த கல்விக்காக வேண்டியே தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கி அதை அதிகம் அதிகம் படித்துக் கொள்ளக்கூடிய இந்த அழைப்பாளர்கள் ஆலிமாக்கள் ஆலிம்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்பட வேண்டும். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கொடுத்த இந்த கல்வியை கொண்டு நாங்கள் அதிகம் அமல் செய்ய வேண்டுமே என்ற பயம் இருக்க வேண்டும். சகோதரிகளே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பிரசங்கம் செய்யும் பொழுது சத்தியம் செய்து சொன்னார்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய இறைவன் உங்களை தனிமையிலே சந்திப்பான், எப்படி நீங்கள் சந்திரனை தனிமையிலே பார்க்கிறீர்களோ அது போன்று. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, மா கர்ர கபி, நீ எப்படி ஏமாந்து போனாய், உன்னை எது என்னை விட்டு ஏமாற்றியது என்று மூன்று முறை அல்லாஹ் கூறிவிட்டு சொல்வான், மாதா அஜப்தல் முர்சலீன் கைஃப அமில்த ஃபீமா அலிம்த, இறை தூதர்களுக்கு நீ என்ன பதில் சொன்னாய், நீ தெரிந்த விஷயத்திலே எவ்வளவு அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். என்ன கேள்வி கேட்பான், இறை தூதர்களுக்கு நபிமார்களை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய், கைஃப அமில்த ஃபீமா அலிம்த, நீ தெரிந்த விஷயத்திலே எப்படி அமல் செய்தா என்று அல்லாஹ் கேட்பான். இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்ன அக்வஃப ம அகாஃப் இதா வக்ஃப்து அலல் ஹிஸாப் அன் யுகால் கத் அலிம்த فماذا عملت فيما علمت. الله اكبر சொல்கிறார்கள், நான் அதிகமாக பயப்படுவது எதற்கென்றால், கேள்வி கேட்கப்படுகிற அந்த சபையிலே அல்லாஹ் என்னை நிறுத்தி வைத்து, நீ இவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறாயே, கத அலிம்த, அந்த தெரிந்த விஷயத்திலே நீ என்ன அமல் செய்தாய் என்று என்னிடத்திலே கேட்கப்படுமே, அதை பற்றித்தான் நான் அதிகம் பயந்து கொண்டிருக்கிறேன். அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இவர்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய ஆலிம்களிலே கணக்கிடப்படுகிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய கூற்றுதான் இது. எனக்கு எதை பற்றி அதிகம் பயம் என்றால், நாளை மறுமையிலே கேள்வி கேட்கிற நாளிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு, அல்லாஹ் நீ இவ்வளவு கற்றாயே, அதிலே நீ எவ்வளவு அமல் செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன், இதை நினைத்து நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று. மேலும் அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், லா தகூனு ஆலிமன் ஹத்தா தகூன பில் இல்மி ஆமிலா, நீ உனது இல்மின்படி அமல் செய்யாத வரை நீ ஆலிமாகவே ஆக மாட்டாய். மேலும் ஒரு அருமையான சம்பவத்தை பாருங்கள். அன்னை உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஒரு வாலிபர், கல்வியிலே ஆர்வமுள்ள ஒரு வாலிபர், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சபையிலே அதிகம் வந்து கலந்து கொண்டு பல மார்க்க விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப முக்கியமான சம்பவம் யாரிடத்திலே வருகிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே. கல்வியிலே ஆர்வம் உள்ள ஒரு வாலிபர் கல்வி படிப்பதற்காக வந்து நிறைய மார்க்க விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அன்னையிடத்திலே வந்து மார்க்க விஷயங்களை பற்றி பேசி விளக்கங்கள் கேட்டபோது அன்னை அவர்கள் கேட்ட பதிலை பாருங்கள், யா புனைய ஹல் அமில்த பிமா சமிஅத, யா புனைய ஹல் அமில்த பிமா சமிஅத, என் மகனே, இது நாள் வரை நீ என்னிடத்திலே கேட்டு சென்ற விஷயங்களில் அதன்படி நீ அமல் செய்தாயா என்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள், இது நாள் வரை நீ என்னிடத்திலே கேட்டு சென்றாயே, இவ்வளவு இல்மை கற்றுக்கொண்டாயே, இதன்படி நீ செயல்படுத்தினாயா, இதை செயல்படுத்தினாயா, இதன்படி நீ செயல்பட்டாயா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த வாலிபர் சொல்கிறார், ஃபகால லா வல்லாஹி யா உம்மா, என்னுடைய தாயே, நான் இன்னும் அது போன்று செய்யவில்லையே என்று சொன்னார்கள். அப்போது அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், யா புனைய ஃபீம தஸ்தக்ஸிரு மின் ஹுஜஜில்லாஹி அலைனா வ அலைக, என் மகனே, அப்படி என்றால் நீ எதற்காக உனக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை இவ்வளவு அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? புரிகிறதா சகோதரிகளே, உங்களுக்கு எனக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் அல்லாஹ்வின் ஆதாரங்களை ஏன் இப்படி நீ அதிகப்படுத்துகிறாய்? எந்த இல்மை கொண்டு நீ அமல் செய்யவில்லையோ, படித்த உனது இல்மை கொண்டு நீ அமல் செய்யவில்லையோ, அது உனக்கு எதிராக ஆகிவிடும். அமல் செய்யாத ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்தேனே என்ற குற்றமும் எனக்கு வந்துவிடுமே என்று நான் பயப்படுகிறேன். இதுதான் அவர்கள் கூறக்கூடிய அந்த கூற்றுடைய கருத்து. அடுத்து கண்ணியத்திற்குரிய ஆலிமா சகோதரிகளே, உங்களுக்கு நம்முடைய இந்த அமர்வனுடைய இரண்டாவது அந்த பகுதியிலே நாம் செல்ல இருக்கின்றோம். அதாவது ஒருவருடைய இல்ம் அவருக்கு பலன் தரவில்லை, இல்ம நாஃபியாக அமையவில்லை என்றால் அதற்குரிய அடையாளங்கள் என்ன? இந்த அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, இவையெல்லாம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்து, யா அல்லாஹ், இது போன்ற தன்மைகள் வருங்காலத்தில் என்னிடத்தில் வருவதை விட்டு நான் பாதுகாப்பு இடத்திலே தேடுகிறேன், நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் இருக்க வேண்டும், நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இல்லை, இந்த கூறப்படுகிற தன்மைகளில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்குமேயானால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி தௌபா இஸ்திஃபார் செய்து தனது நீயத்தை சரி செய்து கொண்டு தன்னுடைய அந்த தீய குணத்தையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் புரிவானாக. யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இல்மை கற்றுக்கொள்ளவில்லையோ, அதாவது இல்மை கற்கிறார் ஆனால் அல்லாஹ் அவருக்கு நோக்கமாக இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவர் கற்கவில்லை என்றால் அவர் தன்னுடைய இடத்தை நரகத்திலே ஏற்பாடு செய்து கொள்ளட்டும். யாருடைய இல்முடைய நோக்கம் அல்லாஹுவாக இல்லையோ, அப்ப நம்ம பயப்படணும். நாம் ஒரு மார்க்க பணி செய்கிறோம், இல்மை கற்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே, அதாவது அதற்குரிய தகுதியை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர மக்களிடத்திலே அந்த தகுதியை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற ஒரு அழகிய வார்த்தையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிச் செல்கிறேன். அவர்கள் கேட்கிறார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே ஆலிமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது மக்கள் உன்னை ஆலிமாக மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதாவது அல்லாஹ் உன்னை ஆலிமாக கருதி ஆலிம்களுடைய அந்த கண்ணியத்திலே வைக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படுகிறாயா, அல்லது மக்கள் தன்னை ஆலிமாக மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் உன்னை ஆலிமாக ஏற்றுக்கொண்டு ஆலிம்களுடைய தகுதியிலே வைக்க வேண்டும் என்றால், நீ ஆலிமாக இருந்தால் நீ ஆலிம் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். நீ ஆலிமாக இருந்தால் நீ ஆலிம் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். சரி, மக்கள் உன்னை ஆலிம் என்று தெரிந்து கொள்வதற்காக நீ இல்மை கற்றுக்கொண்டால் அந்த இல்மிலே அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது, அந்த இல்மு உனக்கு பிரயோஜனமானதும் கிடையாது, நாளை மறுமையிலே உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நீ அல்லாஹ்விடத்திலே ஆலிமாக இருப்பதற்கு முயற்சி செய். அடுத்து பாருங்க, யார் ஒருவர் தனது இல்மை கொண்டு மக்களிடத்திலே ஆலிம்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக அல்லது அறிவியினர்களிடத்திலே அவர்களை பேசி மயக்குவதற்காக குதர்க்கம் செய்வதற்காக கற்றுக்கொள்கிறார்களோ அல்லது மக்களை எல்லாம் தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை நரகத்திலே தள்ளிவிடுகிறார். நீங்கள் பாடம் நடத்தினாலும் பிரசங்கம் நிகழ்த்தினாலும் அறிவுரை கூறினாலும் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். உங்கள் பக்கம் மக்களை அழைக்கக்கூடாது. உங்களை கண்ணியப்படுத்துவதற்கோ நம்மை பெரிய சிந்தனைவாதி என்றோ பெரிய ஆலிம் என்றோ பெரிய அறிஞர் என்றோ மக்கள் நம்மை நினைக்க வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் அல்லாஹுவை பற்றி அந்த சபையிலே பேசவில்லை, நீங்கள் பேசியது அல்லாஹ்வுடைய பேச்சு, ஆனால் நீங்கள் உங்களை பற்றித்தான் பேசியிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு யார் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சை கொண்டு நம்முடைய இல்மை கொண்டு அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அழைக்கப்பட வேண்டுமே தவிர, தன்னை கண்ணியப்படுத்துவதற்கு, தனக்கென ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு, தனக்கென ஒரு சூழ்நிலையை, தனக்கென ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொள்வதற்கு, தனக்கென ஒரு இயக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு, தனக்கென பல சப்போர்ட்டர்களை உருவாக்கிக் கொள்வதற்கு அது ஆலிமுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. சப்போர்ட்டர்களிலே மிகச்சிறந்த சப்போர்ட்டர் யார்? நியமல் மௌலா நியமல் நசீர். அல்லாஹு தான் நமக்கு சிறந்த சப்போர்ட்டர், சிறந்த உதவியாளன் அல்லாஹு தான். நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். என் பக்கம் மக்களை சேர்க்க வேண்டும், எனக்கு கூட்டம் சேர வேண்டும், எனக்கு ஒரு இயக்கம், எனக்கு ஒரு அமைப்பு என்ற எண்ணம் இருக்குமேனால் அவர் உண்மையான ஆலிம் அல்ல. அடுத்து பாருங்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே கடுமையான வேதனை யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் தன்னுடைய இல்மை கொண்டு தான் பலன் பெறவில்லையோ, இல்மை கொண்டு யார் பலன் பெறவில்லையோ, படித்ததை கொண்டு யார் அமல் செய்யவில்லையோ, அவர்கள் தான் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு ஆளாகுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப ஒரு விஷயத்தை கற்கிறீர்கள், அதன்படி வாழ்க்கையிலே அமல் வரவில்லை என்றால் அங்கே அந்த இல்மு பலன் இல்லாத இல்மாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகவேதான் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தால் அதன்படி செயல்படாதவரை அடுத்த ஹதீஸை படிக்கவே மாட்டோம். ஏன் அவர்களுக்கு ஹதீஸ் எல்லாம் இவ்வளவு மனப்பாடம் இருந்தது என்றால், அதையெல்லாம் வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயம் பயன்பாட்டில் இருக்கும்போது மறக்குமா? ஒரு விஷயம் பயன்பாட்டிலே இருக்கும்போது மறக்காது, பயன்பாட்டிலே இல்லை என்றால் மறந்துவிடும். அப்ப நாம் ஹதீசுகளை படிக்கிறோம் ஆனால் மறந்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால், அந்த ஹதீசுகளின்படி அமல் செய்யாத காரணத்தால். சலஃபுகள் ஹதீசுகளை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீசுகளை அவர்கள் மரணம் செய்து வைத்திருந்து அவர்கள் அதை நினைவிலே வைத்திருந்தார்களே. காரணம் என்னவென்றால், அந்த ஹதீசுகளின்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அறிவுரைகளின்படி நடந்து கொண்டிருந்தார்கள், அதை பிறருக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்து ஒரு விஷயத்தை கவனியுங்கள், அதாவது ஒருவர் ஆபிதாக இருக்கிறார் ஆனால் ஜாஹிலாக இருக்கிறார், ஒருவர் ஆலிமாக இருக்கிறார் ஆனால் ஃபாசிக்காக இருக்கிறார். ஆபித் வணக்கசாலி ஆனால் மடமை ஜஹில் இருக்கிறது, மார்க்கம் இல்லை. ஆனால் ஒருவர் ஆலிம், ஒருவர் ஆலிமாக இருக்கிறார் ஆனால் பாவியாக இருக்கிறார், வழிபாடு இல்லை, பேணுதல் இல்லை, ஒழுக்கம் இல்லை. இது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. அல் இமாம் சுஃபியான் உஸ்ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் யகூல் தஅவ்வது பில்லாஹ் ஐ ஸ்தஈது பில்லாஹ் குல் அஊது பில்லாஹ் மஆதல்லாஹ் மின் ஐ ஷை நதஅவ்வத் மின் ஐ ஷை மின் ஃபித்னதில் ஆபிதில் ஜாஹில். யானி அன்த தரா ரஜுலன் அவ் இம்ராஅதன் யஅபுதுல்லாஹ் يصلي ويصوم ويزكي ويتلو القرآن ويذكر ويعمل أشياء من الصالحات ولكنه جاهل بالله جاهل بصفات الله ஜாஹிலும் பி அஹ்காமில்லாஹ், ஜாஹிலும் பில் ஹலாலி வல் ஹராம், يعلم العبادات ولكن لا يعلم كيفيتها ولا يعرف أماكن العبادات وأوقات العبادات ولا يعرف أركانها وفرائضها وواجباتها ومستحباتها ولا يتميز بين المأمور والممنوع، فهمتم؟ ولا يتميز بين القبيح والحسن، عابد ما شاء الله له لحية أو مرأة ما شاء الله متحجب، عابد ما شاء الله ملتحية أو مرأة متحجبة، تعبد تصلي تفعل أعمال صالحات، فإذا ولكن ما عنده علم، ما عنده علم، ما عنده فقه بالدين. الناس ماذا يفعلون؟ ما شاء الله هذا الرجل أو هذه المرأة من الأولياء، ما شاء الله، يقولون هكذا أم لا؟ نعم يقولون ما شاء الله من الأولياء، من العابدات، من الصالحات، من الصالحين، من الزهاد، يقولون هكذا. ثم ماذا يحدث؟ رجل آخر أو مرأة أخرى يأتي ويفعل هذا الرجل العابد، يعمل شيئا ويتبعه. ما عند هذا الرجل علم بالدين، هو يعمل ولكن على غير بصيرة. الناس يفتنون به، الناس يفتنون به. أنا رأيت هذا الرجل ما شاء الله هو عابد يدعو الله، الله يستجيب، فإذا هل فعله يكون خطأ؟ فهمتم؟ يعني يستدلون بأفعال هذا الرجل العابد، فإذا يقعون في الحرام، يقعون في المعاصي، يقعون في الشبهات، يقعون في المحظورات. فهذا الذي يقصده سفيان الثوري رحمه الله، تعوذ بالله من فتنة العابد الجاهل. الناس قبل زماننا أحدثوا بدعات وخرافات، كانوا ما شاء الله صالحين زهادا عبادا، ولكن كانوا على جهل، كانوا على جهل، قد أحدثوا أشياء منكرات ليس لها في الدين أصل، جعلوا بدعات محرمات وجعلوها عبادات، كما هذا المولد وغيره من الأشياء. من أين جاء هذا؟ من العباد الجهال، كان عندهم حب الله، كان عندهم حب الرسول، ولكن لم يكن على علم، على بصيرة، فأتوا بأشياء منكرة من البدعيات. فلذلك يقول تعوذ بالله من فتنة العابد الجاهل، يعني أنت ترى رجلا يعبد الله ولكن ليس عنده علم، لا تفتتن به، لا تغتر به، لا تجعل عمله حجة لك، فهمتم؟ لا تجعل عمله حجة، لا تستدل بأفعاله، أنا رأيت فلانا يصلي هذا، أنا رأيت فلانا يقبل هذا، أنا رأيت فلانا عابدا يفعل هذا، أنا أفعل هذا، لا، هذا هو الضلال. والناس يفعلون هكذا، تعوذوا بالله من فتنة العابد الجاهل. ثم وفتنة العالم الفاجر، وفتنة العالم الفاجر، يعني عالم ولكن يعصي ربه تبارك وتعالى، ويعمل المحرمات ويشتغل بالشهوات. فإذا الناس ماذا يفعلون؟ أوه هذا عالم كبير هو يفعل، وأين نحن من عوام الناس؟ نحن بسطاء الناس، ليس علينا جرم. إذا كان هذا العالم يفعل هكذا فنحن لا يكون علينا سبيل ولا جرم ولا ذنب، فيقولون هكذا. فلذلك يقول سفيان الثوري تعوذ بالله من فتنة العابد الجاهل وفتنة العالم الفاجر. அதே போல ஒருத்தர் ஆலிம் ஆனா பாவியா இருக்கார், அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவ்வளவு பெரிய ஆலிம் அவரே செய்யும் போது நம்ம எல்லாம் என்னங்க சாதாரணம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே துணிவு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள், பாவங்களிலே துணிவு. அப்ப அல்லாஹ் இந்த கண் பார்வையினுடைய அளவை அல்லாஹ் நீட்டிவிட்டால் அது நீண்டு விடும். இந்த பூமி இந்த வானத்தையும் பார்க்கும், இதற்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கும், இதற்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவற்றையெல்லாம் காண்பித்துக் கொடுத்து வல்லியக்கூன மினல் மூக்கினீன், யக்கீனுடைய உயர்ந்த தரத்தை அடைந்தவர்களிலே அவர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு அந்த முடிவு செய்தான். வ கதாலிக நுரி இப்ராஹிம மலகூத்த சமாவாத்தி வ அர்து வல்லியக்கூன மினல் மூக்கினீன். இந்த வசனத்தினுடைய கடைசியில பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் வ தில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹா இப்ராஹிம் வ தில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹ இப்ராஹிம் அலா கௌமிஹி நர்ஃபஉ தரஜாத்தின் மன் நஷா இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம். இவையெல்லாம் நம்முடைய ஆதாரங்கள், அவற்றை நாம் இப்ராஹிமுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டு நாளை மறுமையில் நல்லவர்கள் எந்த சொர்க்கத்திற்கு செல்வார்களோ, பாவிகள் எந்த நரகத்திற்கு செல்வார்களோ அதே சொர்க்கத்தை பார்த்தார்கள், அதே நரகத்தை பார்த்தார்கள், அதே காட்சியோடு பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தார். அது போன்ற ஒரு மாயையை மந்திரத்தை பார்க்கவில்லை, மேஜிக் அங்கே காண்பிக்கப்படவில்லை. என்ன அர்த்தம் அது? மேஜிக் என்று ஆகிவிடும். எது அது போன்ற ஒன்று என்று சொன்னால் ஒரு நிழல் என்று ஆகிவிடும், சூனியம் என்று ஆகிவிடும். இல்லை சகோதரிகளே, அதே சொர்க்கத்தை தான் பார்த்தார்கள், அதே நரகத்தை தான் பார்த்தார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு அது முரண்படாது. ஏனென்றால் அடியான் தானாக பார்க்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. தனது அறிவை கொண்டு முயற்சி செய்து பார்க்க முடியாது, தனது உழைப்பால் பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பான் என்று குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த இரண்டையும் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள் என்றால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை பார்த்தார்கள், அதில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்தார்களே தவிர அவர்கள் ஒரு மாயையோ போன்ற ஒரு உருவத்தையோ அவர்கள் பார்க்கவில்லை. அதாவது இங்கே உங்களுக்கு சில பேருக்கு என்ன சந்தேகம் மீதம் இருக்கிறது என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த தீர்ப்பு நாளுக்கு பின்னாடி தானே சொர்க்கத்துக்கு போறவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான், நரகத்துக்கு போறவங்களை நரகத்துக்கு அனுப்புறான். அப்ப இப்ப பார்த்தது அது ஒரு மாயையத்தானே இருக்கும், போன்றதைத்தான் போன்றதாகத்தானே இருக்கும். அப்படி சில பேருக்கு சந்தேகம் வரலாம். திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அல்லாஹுடைய செயல்களை படைப்புகளுடைய செயல்களோடு ஒப்பிடவே கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் இந்த ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு வருவீர்கள். எப்படி? உதாரணத்திற்கு நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் நாளை மறுமையில் வைக்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாளை, அந்த நியாய தீர்ப்பு நாளை, அந்த கூலி நாளை நம்ம இன்று பரீட்சையில் எக்ஸாம் எழுதுற பரீட்சை எழுதுறோம் அல்லவா எக்ஸாம், அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்குதா இல்லையா வெற்றியோ தோல்வி, அதோடு ஒப்பிட்டு பார்ப்பதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன அது? இப்ப ஒரு மாணவரை வெற்றி பெற்றவர் அல்லது தோல்வி பெற்றவர் தோல்வி அடைந்தவர் என்று எப்போது சொல்ல முடியும்? பரீட்சையெல்லாம் எழுதி அது ஆசிரியர்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் சென்று அவர் பார்த்து சரிபார்த்து டிக் செய்தால் அது பாஸ் ஆனால் அவர் வெற்றி பெற்றவர், அல்லது இண்டு போட்டு அவரை ஃபெயிலாக்கி விட்டால் அவர் தோல்வியுற்றவர் என்று. இது யாருடைய இல்மு? இது மனிதனுடைய இல்மு. என்ன நடக்கப் போகிறது என்பதை நடக்கும் வரை அறியாதது மனிதனுடைய பலவீனம், மனிதனுடைய இல்மு இது. ஆனால் அல்லாஹுடைய இல்மு என்பது, அல்லாஹுடைய இல்மு என்பது நடந்தது நடப்பது நடக்கக்கூடியது அனைத்தையும் சமமாக அறிவது அல்லாஹுடைய இல்மு. அல்லாஹ் தன்னுடைய அந்த இல்மை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். புரிகிறதா இல்லையா? எனவே அவர்களை பொறுத்தவரை அது அப்படியே நிஜத்தை தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர போன்றதை பார்க்கவில்லை. கவனமாக கேளுங்கள், யக்கீன் உறுதியான ஒரு இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம். அந்த இல்மின் அடிப்படையில் தான் சொர்க்க நரகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். எனவே இதில் அங்கே போன்றது என்ற ஒரு இடம்பாடு என்ற வார்த்தைக்கே அங்கே என்ற சாத்தியக்கூறே கிடையாது. அங்கே முழுமையாக எது நடக்க போகுமோ அது அல்லாஹுவை பொறுத்தவரை அவனுடைய இல்மிலே நடப்பதற்கு முன்பே அறியப்பட்ட ஒன்று, நடப்பதற்கு முன்பே அறியப்பட்ட ஒரு இல்ம் அது. அந்த தனது இல்மிலிருந்து ஓர் அளவைத்தான் அல்லாஹு தாலா தனது தூதருக்கு காண்பித்து கொடுத்தான். எனவே நம்மை பொறுத்தவரைதான், இப்பதான் பதிலுக்கு நான் போறேன் கேளுங்க, நம்மை பொறுத்தவரைத்தான் நியாய தீர்ப்பு நாளிலே யார் சொர்க்கம் செல்வார்கள் யார் நரகம் செல்வார்கள் என்று அறியப்படாத ஒன்று. புரியுதுங்களா இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு நாள் நமக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நாளே தவிர அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்திய நாள் அல்ல சகோதரிகளே ஆலிமாக்களே. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது நமக்கும் யார் அந்த பிரச்சனையிலே சிக்குவார்களோ, சொர்க்கம் செல்பவர் நான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர், நரகம் செல்பவர் தான் நரகத்திற்கு தகுதியானவர் என்பதை அவருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக, அடியார்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ஏற்படுத்திய நாள் இது. எந்த நாள் அல்ல, அல்லாஹ்வுக்கே அப்பதான் தெரிய வரும். இல்ல நீங்க இப்படி சொன்னால் அதற்கு அப்படித்தான் அர்த்தம் வரும். எந்த எப்படி அல்லாஹ்விற்கு எது முன்கூட்டியே தெரியுமோ இல்ம் அது நடப்பதுதான். அதைத்தான் அல்லாஹு தலா தன்னுடைய தூதருக்கு காண்பித்து கொடுத்தான். புரியுத? அது ஒரு சந்தேகமானதோ அல்லது ஒரு அது போன்ற ஒரு ஏற்பாடோ கிடையாது. இதை நாம் இப்படித்தான், அதாவது அல்லாஹுடைய இல்மை நாம் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கும் போது அல்லாஹுடைய இந்த ஃபேலையும் அப்படித்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இல்ம் இப்ப உதாரணத்திற்கு பாருங்கள், இப்ப அல்லாஹு தலா முதன் முதலிலே கலமை படைத்தான். எதை படைத்தான்? கலமை படைத்தான். அந்த கலமுக்கு எழுது என்று அல்லாஹ் சொன்னார். அது எதையெல்லாம் எழுத வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டது. மாஹுவ காயினுன், எதெல்லாம் நடக்கக்கூடியதோ எல்லாவற்றையும் எழுது. அப்ப அல்லாஹ் அந்த கலமுக்கு தன்னுடைய இல்மை கொடுத்தான். அந்த அல்லாஹுடைய இல்மையில எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருந்ததோ அதையெல்லாம் அந்த கலமு எழுதி முடித்து விட்டது. புரியுதா? அப்ப சொர்க்கம் செல்பவர்கள் யார், நரகம் செல்பவர்கள் யார் என்பதையெல்லாம் அந்த கலமிலே எழுதப்பட்டு விட்டது. அந்த எழுதப்பட்ட காட்சிகளைத்தான், அந்த எழுதப்பட்ட உண்மை நிகழ்வுகளைத்தான் அல்லாஹு தலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். நம்மை பொறுத்தவரை அது மறுமையில் ஒரு அதற்கென்ற ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் அது யாருக்கல்ல, அல்லாஹ்வுக்கு அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அது நமக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படும். யாருக்கு? நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு, படைப்புகளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போது நாம் அதை வெளிப்படையாக தெரிந்து கொள்வோம். ஆக இந்த பிதத்தான விஷயங்களை பற்றி பேசப்படும் போது நாம் இவற்றை காதுதால் நாம் செவி கொடுத்து கேட்க கூடாது. அந்த சபைகளை புறக்கணிக்க வேண்டும். புரிகிறதா? அவர்களோடு தர்க்கமும் செய்யக்கூடாது, விவாதத்திற்கும் செல்லக்கூடாது பிதத்துவாதிகளோடு. அப்ப இந்த பிதாத்துவாதிகள் சொன்னா நீங்க அந்த முழு விவரத்தோடய இங்கு கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிதாத்துவாதிகளோடும், அது செயல் ரீதியான பிதாத்தாக இருக்கட்டும், கொள்கை ரீதியான சிந்தனை ரீதியான பிதாத்தாக இருக்கட்டும், அவர்களோடு நாம் தர்க்கிக்க கூடாது, அவர்களோடு நாம் வாதத்திற்கு செல்லக்கூடாது. நம்முடைய அடிப்படை எதுவாக இருக்க வேண்டும்? குர்ஆனாக இருக்க வேண்டும், சுன்னாவாக இருக்க வேண்டும், சஹாபாக்களுடைய கருத்துகளாக இருக்க வேண்டும், தாபிஈன்களுடைய கருத்துகளாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கக்கூடாது. நம்முடைய மாணவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? பின்பற்றுங்கள், புதுமைகளை நீங்கள் தேடாதீர்கள் என்றுதான் நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆலிம்களிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடாது, அறிவிலிகளிடத்திலும் நாம் தர்க்கம் செய்யக்கூடாது. தர்க்கத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். தர்க்கம் என்று எப்போது வருகிறதோ அப்போதுதான் வழிகேடு ஆரம்பமாகிறது. அல்லாஹுடைய வேதத்தை ஓதும் போது அதை புரிய வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர அதிலே குதர்க்கத்தை, அதிலே குளறுபடிகளை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை படிக்கும் போது அவற்றை புரிந்து அதனுடைய சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹுவிடத்திலே எப்படி நெருக்கம் அடைய வேண்டும் என்ற கவலையும் சிந்தனையும் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடத்திலே கல்வி தேடி வரக்கூடியவர்கள் இந்த கல்வியை கொண்டு பயன்பெறுவார்கள் என்று இருக்குமேயானால் அந்த கல்வியை அவர்களுக்கு அழகிய முறையிலே போதிக்கக்கூடிய பண்பாடு இருக்க வேண்டும். இது அதாவது ஒரு சுருக்கமான ஒன்று. ஒரு கல்வி கற்றவரிடத்திலே பொதுவாக இருக்க வேண்டிய பண்பு என்ன என்று. அடுத்து கல்வி கற்றவர் அல்லாஹுவிட அல்லாஹோடு, அதாவது அல்லாஹுவிற்கும் தனக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட பண்புகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயங்களை சொல்கிறோம், கவனத்திலே கொள்ளுங்கள். மேற்கூறப்பட்ட விஷயங்களை, அந்த பண்புகளை கடைபிடிப்பதோடு ஒரு ஆலிமாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இல்ம் என்ற இந்த சிஃபத்தை கொடுத்தாயே, உனது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாயே என்று அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவராக, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய நாவு எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலே இருக்க வேண்டும். அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்வதை கொண்டு, அல்லாஹுவிடத்திலே அதிகம் பேசுவது கொண்டு உள்ளம் இன்பம் அடையக்கூடியவராக இருக்க வேண்டும். வணக்க வழிபாட்டிலே அதிகமாக அவர் ஈடுபட வேண்டும். அதிகம் சிரமம் எடுத்து வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் செய்தும் எப்போதும் தன்னை குற்றவாளியாக, தன்னை குறை செய்தவராக, அல்லாஹுவை அவனுக்குரிய அழகிய முறையிலே வணங்கவில்லை என்று குறையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அமல்களை தொடர்ந்து செய்தும் நாம் அமல்களை முழுமையாக செய்யவில்லை என்ற ஒரு குறையை, என்ற ஒரு குற்றத்தை அவர் உணர வேண்டும். எப்போதும் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அவருடைய அவரை பலப்படுத்துவான். அல்லாஹுவை கொண்டே உறுதியை தேட வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹுவை தவிர அனைவரை விட்டு தேவையற்றவராக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவின் பக்கமே தேவை உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹுவை கொண்டே நிம்மதியை தேட வேண்டும். அல்லாஹுவை விட்டு நம்முடைய உள்ளம் திரும்பும் போது படபடத்து விட வேண்டும், வெறுச்சியை உணர வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் உள்ளம் திரும்பும் போது உள்ளத்திலே நிம்மதியை உணர வேண்டும். கல்வி அதிகமாக அதிகமாக கல்வியை அதிகம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, யா அல்லாஹ், நாளை மறுமையில் இந்த கல்வி எனக்கு எதிரான சாட்சியாக ஆகிவிடக் கூடாது என்ற பயமும் அதிகமாக ஆக வேண்டும். தனது கடந்த காலங்களிலே குறைவாக செய்த அமலை நினைத்து பயந்து கொண்டிருக்க வேண்டும். தனது கடந்த காலங்களில் செய்த அமலை நினைத்து, யா அல்லாஹ், இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாமா என்று பயப்பட வேண்டும். குர்ஆனை தொடர்ந்து ஓத வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஒழுக்கங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உலக இந்த பொருளாதாரத்தை உடையவர்களை பார்த்து போட்டி போடக்கூடாது, அல்லது அவர்களை பார்த்து ஏங்கக்கூடாது, அல்லது அவர்களுக்கு முன்னால் பணிந்து பலவீனமாகிவிடக்கூடாது. நாம் நடந்தால் கண்ணியமாக அடக்கத்தோடு நடக்க வேண்டும். நமது உள்ளம் எப்போதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பதிலே, அதை கொண்டு படிப்பினை பெறுவதிலே நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். எப்போது நம்முடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைவை மறக்கிறதோ அப்போது மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்கப் போகிறோம் என்பதை உணர வேண்டும். அல்லாஹுவை நாம் வழிபாடு செய்யும் போது, வணங்கும் போது நம்முடைய உள்ளம் அதிலே ஈடுபடவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டத்திலே நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். ரெண்டு விஷயங்களை கூறினோம். ஒன்று என்ன, நம்முடைய கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய முசீபத்துக்கு ஆளாக போகிறோம். அல்லாஹுவை வணங்குகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவு அங்கே வரவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை உணர வேண்டும். அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய நல்ல மக்களோடு சேர்ந்து அல்லாஹுவை பற்றி பேச வேண்டும். ஒரு மார்க்கு அறிஞரும் என்னிலே என்ன குறை இருக்கிறது, தன்னிலே என்ன குறை இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது, நான் எந்த விஷயத்திலே தவறு செய்கிறேன் என்பதை தன்னை பற்றி அலசி ஆராய்ந்து பரிசோதனை செய்து அறிந்திருக்க வேண்டும். தனது நஃப்ஸை பற்றி கவலை உள்ளவராக இருக்க வேண்டுமே தவிர தனது நஃப்ஸை பற்றி பெருமை கொண்டவராக இருந்துவிடக் கூடாது. நான் இப்படி தவறு செய்கிறேனே, எனக்கு இதிலே குறைவான ஞானம் இருக்கிறது, இந்த விஷயத்திலே அமலிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி எப்போதும் கவலை கொண்டவராக இருக்க வேண்டும். தன் கல்வியிலே எவ்வளவு அவர் விசாலமாக தெரிந்து கொண்டே செல்கிறாரோ அவ்வளவு அவருடைய உள்ளத்திலே ஞானங்கள் வர வர அல்லாஹுவின் முன்னிலையிலே வெட்கப்பட வேண்டும். எனக்கு கல்வி கூடுகிறது, நான் புத்தகங்களை படிக்கிறேன், உரைகளை கேட்கிறேன், ஆனால் அல்லாஹுவை பற்றிய ஞானம் எனதில் குறைவாக இருக்கிறது என்று வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் இல்மு கூடுகிறதே, அமல் குறைவாக இருக்கிறது என்று வெட்க உணர்வு வர வேண்டும். எப்போதும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர மற்றவர்களுடைய தொடர்பை விட்டு துண்டித்து இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? இந்த மேல் கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்களே, இதற்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து என்ன ஆதாரம் என்று? சரியா பாருங்கள், நீண்ட ஹதீஸுகளையும் நீண்ட ஆயத்துகளையும் உங்களுக்கு ஓதி காட்டுவதற்கு பதிலாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நம்முடைய சபையின் அடுத்த பக்கத்திற்குள் நாம் செல்வோம். கூறப்பட்ட அனைத்து செய்திகளும் இந்த ஓர் ஆயத்திலிருந்து ஆராயப்பட்ட கருத்துதான். இந்த விஷயங்களை எல்லாம் யார் சொன்னது, எந்த நூலிலிருந்து நாம் சொல்கிறோம் என்பதை கடைசியாக உங்களுக்கு சொல்வோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் எதையும் நான் என் சார்பாக சொல்லவில்லை. அப்படி சொல்வதற்குண்டான தகுதியும் இல்லை, அப்படிப்பட்ட சிந்தனையும் என்னிடத்திலே இல்லை. அல்லாஹு தஆலா அதை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அது போன்ற நல்லவர்களுடைய அந்த விஷயங்களை படித்து பயன்பெறக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் என்று அறியப்பட்ட சூரத்துல் இஸ்ராவிலே 107வது வசனம். அல்லாஹ் அக்பர். إن الذين أوتوا العلم من قبله إذا يتلى عليهم يخرون للأذقان سجدا ويقولون سبحان ربنا إن كان وعد ربنا لمفعولا ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. உங்களுக்கு ஆலிமாக்களாக நீங்கள் இருப்பதால் இதனுடைய அர்த்தங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அவனுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களை அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அழுவார்கள், நடுங்குவார்கள், பயப்படுவார்கள், சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், அழுக 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 குர்ஆனை வேத வசனங்களை ஓத ஓத அவர்களுக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களே, இந்த அல்லாஹுடைய ஹஷியத், அல்லாஹுடைய பயம் எவ்வளவு அதிகமாகுமோ இந்த சிஃபத்துகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுவை அவனுடைய அடியார்களிலே பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா, இல்மு உள்ளவர்கள்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு இல்மு இருக்கிறது ஆனால் அந்த இல்மு அவரை வைக்கவில்லை என்று சொன்னால், ஒருவருக்கு இல்மு இருக்கிறது ஆனால் அந்த இல்மு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவைக்கவில்லை என்றால் அவர் இல்மே கொடுக்கப்படாதவர். அப்துல் ஆலா தைமி என்ற தாபிஈ அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடத்திலே இல்மு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை அவரிடத்திலே இல்லை என்றால் அவர் இல்மே கொடுக்கப்படாதவர். காரணம் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களே, இதுவரை நாம் ஒரு மார்க்க இல்மை பெற்ற ஒரு அறிஞர், அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அடியார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்து இல்மை கெடுக்கக்கூடிய தன்மைகள் என்ன, கெட்ட ஆலிம்களிடத்திலே இருக்கின்ற பண்புகள் என்ன, என்னென்ன பண்புகள் நம்மை நல்ல ஆலிம்கள் என்ற அந்த தரத்திலிருந்து வெளியேற்றி கெட்ட ஆலிம்கள், உலகத்தை நாடக்கூடிய ஆலிம்கள் அல்லது பேர் புகழை நாடக்கூடிய ஆலிம்கள் தீயவர்கள் என்ற பட்டியலிலே சேர்த்துவிடும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த இல்மை பெற்றவர் என்ன தன்மையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான விஷயங்களை, பொதுவான விளக்கங்களை உங்களுக்கு கூறினோம். அதில் இப்போது நம்முடைய சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் எப்படி இந்த இல்மை புரிந்து கொண்டார்கள், இல்ம் என்றால் என்ன என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு அடுத்து நாம் உங்களுக்கு கூறிய அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் கூற இருக்கின்றோம். பொதுவாக இன்று இல்ம் என்பதை அறிவிப்புகளை படிப்பதையும் அல்லது அதிகமான பக்கங்களை படிப்பதையும் அல்லது அதிகமான பட்டங்களை பெறுவதையும் இல்ம் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் இல்ம் அல்ல என்பதை புரிய வேண்டும். உண்மையான இல்ம் எதுவென்றால், அல்லாஹுவை பயப்படுவதுதான் உண்மையான இல்மாகும். அல்லாஹுவை எந்த அளவு பயப்படுகிறோமோ அந்த அளவு உண்மையான இல்மை நாம் அடையலாம். இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை பயப்படுவதே போதுமான இல்மாகும். ஒருவருக்கு இல்மிலே போதுமான அளவு என்னவென்றால், எந்த இல்மை கொண்டு அவருக்கு அல்லாஹுடைய பயம் வருகிறதோ, அல்லாஹுடைய அச்சம் வருகிறதோ, அந்த இல்மு தான் அவருக்கு போதுமான இல்மு. யார் தன்னுடைய இல்மை கொண்டு பெருமை அடைகிறாரோ, அவருக்கு அந்த இல்மை கொண்டு அச்சம் வராமல் அந்த இல்மை கொண்டு பெருமையும் கர்வமும் அவருக்கு அகம்பாவமும் வருகிறதோ, அவர் ஜாஹிலாக மாறுவதற்கு இவையே அவருக்கு போதுமானவை. யஹ்ய இப்னு அபி கஸீர் என்ற தாபிஈ சொல்லுகின்றார்கள், அல் ஆலிமு மன் ஹஷியல்லாஹ், யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆலிம். வ ஹஷியத்துல்லாஹி அல் வர்உ, அல்லாஹுடைய பயம் என்பது பேணுதலாகும். எல்லாவற்றிலும் ஒழுக்கங்களை கடைபிடிப்பது, தவறான விஷயங்களை விட்டு விலகி இருப்பது, இதுதான் பேணுதலாகும் என்று சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அலா உனபிஉக்கும் பில் ஃபகீஹி ஹக்கல் ஃபகீஹ், உண்மையான ஃபிக்ஹ் ஞானமுள்ளவர் மார்க்க அறிவு பெற்றவர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மன் லம் யுக்னித்தின் நாஸ மின் ரஹ்மத்தில்லாஹ் வலம் யுரஹிஸ் லஹும் ஃபீ மஆஸில்லாஹ் வலம் யுஃமின்ஹும் மக்ரல்லாஹ் வலம் யத்ருகில் குர்ஆன இலா கைரிஹி ولا خير في عبادة ليس فيها تفقه ولا خير في تفقه ليس فيه تفهم ولا خير في قراءة ليس فيها تدبر. சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து மக்களை நிராசையடைய செய்யவில்லையோ, அதாவது பாவிகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று ஒரு ஆலிம் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக, நீங்களெல்லாம் இவ்வளவு பாவம் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களையெல்லாம் நரகத்திலே போட்டு விடுவான், உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது என்று பாவிகளை அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையடைந்தவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. அந்த இஸ்ரவேலருடைய வணக்கசாலி செய்தது போன்று. அப்ப அல்லாஹுடைய கருணையிலிருந்து மக்களை நிராசையடைய செய்யாமல் இருக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹுடைய பாவமான விஷயங்களிலே, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களிலே மக்களுக்கு சலுகை காட்டக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு, ஒருவர் ஒரு தவறான செயல், அறியப்பட்ட ஒரு தவறான செயல், அந்த தவறான செயலை செய்வதற்கு அவருக்கு தந்திரம் சொல்லிக் கொடுப்பது. இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த உங்க ஊர்ல இது இருக்கான்னு தெரியல, சில இடங்கள்ல சென்னை போன்ற இடங்கள்ல இருக்குது. லீஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒருத்தர் இடத்துல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட வேண்டியது, அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது, அதுக்கு